நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன் என்றேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொன்னீங்களே கர்த்தாவே, மெய்யாகவே உம்மில் நிலைத்திருக்க, உம்மில் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தாவே, எங்களுக்குள்ளே செயல்படுங்கப்பா. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவற்றிலும் அன்பு கூறாதிருங்க. ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். தெய்வமே, எங்களை ஆராய்ந்து பாருங்க. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு வெளிச்சமையா வெளிச்சம் இன்னென்ன எவ்ரி திங் ஓபன் பிஃபோர் யூ, எல்லாம் உமக்கு முன்பாக வழியரங்கமாக இருக்கு. தெய்வமே, எங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து உங்களுடைய நித்திய வழியிலே எங்களை நடத்துங்கப்பா, நடத்து. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. எங்கள் மன விருப்பப்படி வாழ்ந்து மடிந்து விடாதபடி உங்களுடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றவும், உங்களுடைய இதய விருப்பத்தை நிறைவேற்றவும். தெய்வமே, எங்களை பலப்படுத்து. உங்களுடைய ஆவினால் எங்களை ஸ்திரப்படுத்து. எங்கெங்கு பலவீனமாக இருக்கிறோமோ அங்கே உம்முடைய பலத்தை தாருங்க. எங்கு நாங்கள் பலப்பட வேண்டுமோ அங்கே எங்களை பலப்படுத்து. உம்மிலே பலம் கொள்கிறவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கையும் ஒருவர் நடந்து அதையும் ஆசீர்வாதமாக்கிக் கொள்கிறார், அதையும் நீரூட்டாக்கிக் கொள்கிறார். தெய்வமே, துக்கத்தில் துவண்டு போயிடாதவர், மனவேதனையில துவண்டு போயிடாதவர் எழுந்து நிற்பார்களா? உமக்கென்று எழுந்து நிற்பார்களா? தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் திரும்ப நிறுத்தி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ உங்களுடைய அன்பினால் உங்களுடைய ஆவினால தரப்புங்கப்பா, தரப்புங்க, தரப்புங்க, தரப்புங்க. சித்தம் செய்யப்படட்டும், நாமம் பரிசுத்தப்படட்டும். உங்களுடைய ஆவினால் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் உங்களுக்கு நல்ல பிதாவே. ஆவே, ஆவே, ஆவே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எல்லோரும் திரும்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். கமிட் மீ பிளீஸ், தி புக் ஆஃப் லூக், தி கோஸ்பல் ஆஃப் லூக், சாப்டர் 16. அதில் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் இவருடைய வேதத்தை திறந்து அதில் எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அவைகளை கருத்தாய் கவனமாய் நாம் பார்க்க போறோம். 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போமே.
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதனமும் சம்பிரயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்டு ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசிய ஆற்று ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூரரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய்
விடப்பட்டான். இது பொதுவாக நாம் எல்லாரும் பல தடவைகள் வாசித்த வேத பகுதியும் பல தடவைகள் பேச கேட்ட வார்த்தைகளும். ஆனாலும் இதனாலும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சில சத்தியங்களை பேச வேண்டும் என்கின்ற ஒரு உள் உணர்வு, ஓ இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் மை ஹார்ட், அதன் அடிப்படையில் சில சத்தியங்களை நாம் கண்டுகொள்ள வேண்டிய, நாம் கை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நான் கொண்டு பேசலாம்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஒரு உவமை அல்ல, அது ஒரு உண்மை சம்பவம் என்று வேத வல்லுநர்கள் திட்டமாக சொல்கிறார்கள். இதை கொண்டு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து கதவிடப்பட்டார். அவர் ஒரு கற்பனை நாயகன் அல்ல, அவர் ஒரு சரித்திர நாயகர். கர்த்தருடைய நாமத்துக்கு பைபிள் டாட். ஆகவே இது ஒரு உவமை அல்ல, இது ஒரு உண்மை சம்பவமாகும். சோ இந்த சம்பவத்தில் ரெண்டு பேர் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று ஐஸ்வர்யவான், மற்றது லாசர். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவர்கள் இந்த வேத பகுதியின் அடிப்படையில். சோ ஐஸ்வர்யவான், செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, படம் புரண்டது, படாடோபம் இருந்தது, வீடு, வேலைக்காரர்கள் எல்லாமே இருந்தது. அவனுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமில்லை. ஆகவேதான் வேதவசனம் சொல்றது அவன் ரத்தாம்பரமும், பர்பிள் டிரஸ், ரத்தாம்பரமும், வெளியேறப்பெற்ற வஸ்திரமும், ஆடையும் அணிந்து அடுதினமும் ஒவ்வொரு நாளும் சம்பரமுமாய் வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான், அவருடைய பெயரை கூட இயேசு கிறிஸ்து குறிப்பிடவில்லை. வேதத்தில் அவருடைய பெயர் எழுதப்படாதது போல பரலோகத்தில் இருக்க ஜீவ புஸ்தகத்திலும் அவருடைய பெயர் எழுதப்படாமல் போய்விட்டது. ஆகவேதான் அவன் பாதாளத்துக்கு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏழை லாசருவை குறித்து வேதம் தருகிற குறிப்பு, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் தரித்திரன் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சப்ஜெக்ட். இன்றைக்கு லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தார். அவனை குறித்து ஏன் சொல்லும் பொழுது, பருக்க நிறைந்தவனாகவும் வியாதிப்பட்டவனாகவும் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, நான் ஆங்கில வேதத்தை எடுத்து பார்த்தேன், சரிது அங்கு இப்படிதான் இருக்கு, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. சொல்ல போனால் நாய்கள் தான் அவனுக்கு தோழன். சோ அவனுக்கு ஒரு வீடு இருந்ததாகவோ, மனைவி பிள்ளைகள் குடும்பம் இருந்ததாகவோ, எதுவும் இருந்ததாகவோ வேதத்தில் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. சோ அவனோட லைஃபை நாம சிந்திச்சு பார்த்தா அவனோட வாழ்வில் ஒன்றுமே இல்லை. அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று கூட இல்லை. தனியவன, தனிப்பட்ட ஒரு மனுஷனாய், தனியனாய், தன்னுடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு அந்த ஐசோமியவாடைய டைனிங் டேபிளில் சாப்பாட்டு மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகள் துண்டுகளால் தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தார் என்று இயேசு சொல்றார். பாருங்க, அவனுக்கு ஏழைக்கும் பசிக்கு தான், பாருங்க தரித்திரனுக்கும் பசிக்கும் பாருங்க. ஆகவே நாயோடு நாயாக டைனிங் டேபிள்களில் கிடைக்கிறார் அந்த ஐஸ்வர்யவான். அந்த செல்வந்தனுடைய பேசையில் விழுந்து இருந்து கீழே விழுகிற துண்டுகள் துணிக்கைகளை புறக்கிறதுக்கு தின்றதுக்கு நாய்களும் ஒட்டி அதன் நடுவில் அவனும் கிடைக்கிறார். தன் பசியை ஆற்ற அவன் ஆசையா இருந்தார். சொல்ல போனால் செல்வந்தனுக்கு எல்லாமே இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த ஏழை வழிதனுக்கோ இருக்குன்னு சொல்ல எதுவுமே இல்லை. சோ ரெண்டு பேரும் நேரம் வந்த போது மறித்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே. இருவரும் மறித்தார்கள். ஆனால் மறித்த பின்பாடு இருவருடைய வாழ்விலும் நடந்த சம்பவம் என்ன என்பதை குறித்து இயேசு நமக்கு தெளிவாக போதிக்கிறார். நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாடு, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாடு அவருடைய வாழ்விலே சம்பவிக்கிறது என்ன, நடக்கிறது என்ன என்ப என்கின்ற சத்தியத்தை திட்டமாக போதித்த ஒரு ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு பைபிள் உண்டாவதா. சோ ஐஸ்வர்யவானும் மரித்தார், லாசருவும் மரித்தார். சோ இருவரும் மரித்த பின்பாடு நடந்த சம்பவத்தை கீழே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா இதுல ஒரு அதிர்ச்சி தகவல் என்னவென்றால், தகவல் என்று சொல்லுதலும் பார்க்க, நாம் எல்லாரும் கண்டுகொள்ளபடி ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இதை குறித்து இரவு நான் யோசித்து சிந்தித்து பார்த்தபோது நானும் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். அது என்னவென்றால், அந்த படிக 16வது அதிகாரத்துல 27வது வசனத்திற்கு படிக்க 16 அதிகாரம் 27 வசனம் நான் சொல்றது நீங்க இந்த வசனத்துல கண்ட வச்சு நான் சொல்றது சிந்திங்க படி.
அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு.
எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு.
அவர்கள்
இன்னும் சாக இல்லை. தலை விளையாடு. இப்ப இவன் தான் மரிச்சு பாதாளத்துல கிடக்கிறான். அவன் சொல்றான், எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறான், உலகத்துல ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ரிக்வெஸ்ட் பண்றான் ஆபிரகாம் இடத்துல, என்ன சொல்றான், படிக்க எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு,
அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு
வராதபடி. அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு லாசருவை அடுப்பு பண்ணி சொல்லி அவன் கேட்டுக்கொள்றான். பாருங்க இவனை கவனிங்க, நல்லா கவனிங்க, எங்க இந்த சம்பவம் நடக்குது? பாதாளத்துல கிடந்து அவன் வேதனைப்படுகிற போது தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் படியிலே லாசருவையும் அவன் கண்டான் என்று சொல்லி சொல்லித்தான் பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு பாதாளம் பரதீசு என்று சொல்லப்படுகிற 2 இடங்களும் பூமிக்கடியிலே இருந்ததுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. பாதாளமும் பரதீசும் பூமிக்கு அடியிலே இருக்கிறது, பூமிக்கு கீழே இருக்கிறது. அதுவும் பரதேசிலே இருக்கிறவர்களே பார்க்கத்தக்கதாக பாதாளத்தில் இருந்து பார்க்கக்கூடியதாகவும் இருந்ததுன்னு சொல்லி இயேசு சொல்றார். அது மட்டுமில்ல, அங்கால இருக்கிறவங்களோடு பேசக்கூடிய வாய்ப்பும் இருந்ததுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்ப என்ன பேசியிருக்காங்க என்னதான் நமக்கு முக்கியம். நான் சொல்றத நல்லா கவனிங்க. அவர் சொல்றா, எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துவிடாதபடி லாசருவை அனுப்ப வேண்டார். அப்படியானால் நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். என்ன தெரியுமா? பாதாளத்தில் கிடந்து அவன் வேதனை படும் பொழுது அவன் கேட்கிறார், இந்த வேதனை உள்ள இடத்துக்கு அவர்களும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியானால் நல்லா கவனிங்க, நான் சொல்ல போறது சத்தியம். நம்பினா நம்புங்க, நம்பாடப்படுங்க, இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் த ட்ரூத். நல்லா கவனிங்க, வரித்து பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுகிற மனிதனுக்கும் தன் உறவுகளை குறித்த ஒரு கவலை இருக்குது பாரு. அது என்ன கவலை தெரியுமா? அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது. டு யூ பிலீவ் இட்? இது கதையா அல்லது கற்பனையா அல்லது சத்தியமா, நீங்களே நிதானிச்சுக்கொள்ளுங்க. பட் ஐ ஸ்பீக் தி ட்ரூத், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுற போது அவன் சொல்றான், எனக்கு 5 சகோதரர்கள் இன்னும் அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது. அப்படியானால் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு, பாதாளத்துக்கு அவர்கள் வந்துடக்கூடாது என்று அவர்களை குறித்த ஒரு கவலை அவருக்குள்ள இருந்திருக்குது. அது மாத்திரமில்லை, அவர்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது என்ற ஒரு கரிசனையும் இருந்திருக்கு. பாதாளத்தில் இருந்து கொண்டும் தன் உறவுகளை குறித்த ஒரு கவலையும் இருந்திருக்குது, அவனுக்கு ஒரு கரிசனையும் இருந்திருக்கு. ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நான் பூமியிலே வாழுகிற போதே ரட்சிக்கப்படாத நம்முடைய மிக நெருக்கமான உறவுகளை குறித்து இப்பொழுதே நான் கரிசனை எடுக்கிறதும், தேவனுக்கு முன்பாக கவலையோடும் கண்ணீரோடும் அவர்களுக்காக நாம போராடி செபிக்கிறதும் மிக மிக அவசியம் என்று இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் மரித்த பிற்பாடு பாதாளத்தில் போய் இருந்து நம்முடைய உறவுகளுக்காக செபிக்க முடியாது. மரித்த பிற்பாடு ஒரு மனிதன் பாதாளத்தில் கிடந்து தன் உறவுகளுக்காக செபிக்க முடியாது, அல்லது பரலோகத்தில் தேவன் ராஜ்யத்தில் போயும் தன் உறவுகளுக்காக மன்றாட முடியாது. இது காலம், இது நேரம், ரட்சிக்கப்படாத உங்களுடைய மனைவிமார், ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன்மார், ரட்சிக்கப்படாத ரத்த உறவுகள், சகோதரர்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாதாளம் நரகம் என்பது எவ்வளவு வேதனை உள்ள இடம் மட்டுமல்ல, அதற்குள்ள போன பிற்பாடு நாம் திரும்பி வரவே முடியாது. மட்டுமல்ல, காலாகாலமாக யுகா யுகமாக முடிவில்லாமல் அந்த எரிகிற அக்னிகள் கிடந்து வேதனைப்படுவே. ஆகவே நீங்கள் நேசிக்கிற, உங்களுக்கு மிகவும் பிரியமான, உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்காக இப்பொழுதே நீங்கள் கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் இருந்து மன்றாடி போராடி அவருடைய ரட்சிப்புக்காக மன்றாடுங்கள் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லது நீங்கள் உண்மையாக அவர்கள் உங்களை நீங்கள் அவர்களை நேசிக்கிறது உண்மையானால், உண்மையாக அவர்கள் மேல் உங்களுக்கு கரிசனை இருக்குமா இருந்தால், இப்பொழுதே அவர்களுடைய அத்தும மீட்புக்காக ரட்சிப்புக்காக கண்ணீரோடு கருத்தாக செபிக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் கூட சொல்றேன். திரும்பவும் சொல்றேன், அவர் மறித்து பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுகிற போது அவர் ஆபிரகாமிடத்தை ரெக்யூஸ் பண்றா, எனக்கு இன்னும் 5 உடன்பிறப்புகள் உண்டு. ஆபிரகாமே, அவர்களும் இந்த இடத்து வேதனை ஒரு இடத்துக்கு வந்துடக்கூடாது, ஆகவே லாசருவை அனுப்பும் என்றார். இது இன்னும் ஒரு குறிப்பை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடைசி வசனத்தை கடைசி வசனத்தை மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கட்டும். அல்லது போனால் மரித்து மரணத்திலிருந்து ஒருவன் உயிர்த்து போனாலும் சொல்றது அவன் கேட்க மாட்டான். ஆறு சொல்றது ஆபிரகாம். இப்ப சொல்ற கேளுங்க, இங்கே சொல்லப்படுகிற தேவ ஊழியக்காரர்கள், தேவ மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்காத ஒரு மனிதனுக்கு பரலோகத்திலிருந்து தேவன் ஒரு தூதனை அனுப்ப போறதும் இல்லை, அல்லது பாதாளத்திலிருந்து ஒரு மனிதன் ஒருதனை அனுப்ப போகிறதும் இல்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற உயிரோடு இருக்கிறவர்களுக்கு, உயிரோடு இருக்கிற தேவ ஊழியர்கள் மூலமாக தேவன் அனுப்புகிற தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத மனிதர்களுக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போறதும் இல்லை, அல்லது பாதாளத்திலிருந்து ஒரு நபர் அனுப்ப போறதும் இல்லை. இயேசு சொன்னாரு யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு. ஐ லவ் யூ ரியலி பிலீவ் மீ, பட் ஐ வுட் லைக் டு சே வாட் இஸ் தட். நாம் எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், ஆனால் கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோமா? அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறதா? அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்கிறதா என்பதுதான் அவசியமாக இருக்கு. ஒருவேளை நல்ல செய்தி, நல்ல மெசேஜ் சொல்லி 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம், ஓகே, அது உண்மையாக இருக்குமா இருந்தால் உன் வாழ்க்கையிலே அதனால ஏற்பட்ட மாற்றம் என்ன, திருப்பம் என்ன, நன்மை என்ன, அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே லாசருவும் மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். விளைக்கொள்ளுங்கள், ஐஸ்வர்யவான் மறித்த போது டைரக்டாக பாதாளத்துக்கு போனார், ஆனால் லாசரு மறித்த போதும் இயேசு சொல்றாரு தேவ தூதர்கள் அவரை தூக்கி தாங்கிட்டு போய் ஆபிரகாமின் மடி என்று அழைக்கப்படுகிற பரதேசிலையும் கொண்டு போய் விட்டார்கள். சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன், கத்தருக்குள்ள நித்திரை அடைகிற ஒரு பரிசுத்தவாரை, கத்தருக்குள்ள நித்திரை அடைகிற ஒரு நீதிவாரை, கத்தருக்குள்ள நித்திரடைகிற ஒரு பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆவியை சுமந்து தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவ தூதர்கள் ஆர்வமாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். சில மனிதர்களுடைய கடைசி வார்த்தைகளை, பிரபலமான சிலருடைய கடைசி வார்த்தைகளை நான் வாசித்து பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்திலே சில பிரபலங்கள் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவருடைய வாழ்விலே நம்பிக்கையற்ற தன்மையை வெளிப்படையாக காட்டுகிறது. படித்திருந்தார்கள், பட்டம் இருந்தது, பணம் இருந்தது, புகழ் இருந்தது, ஆனால் மரிக்கும் போது அவருடைய வாழ்விலே நம்பிக்கை இல்லாமல் மரித்திருக்கிறார். ஆகவேதான் எங்கும் இருளை காண்கிறேன், ஐயோ பயமாக இருக்கிறது, ஐயோ பயமாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளோடு மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் சமாதானத்தோடு மரிக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய முடிவிலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு. அவருடைய முடிவிலே அவனுக்கு நம்பிக்கை உண்டு. என்ன? அவனுக்கு தெரியும், தான் கண்ணை மூடினார் எங்கே போவன் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ சரபே, நான் இந்த மத்தியான வேளையில உடைய பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். என்னை சேர்த்துதான், இன்றைக்கு நீ கண்ணை மூடினால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பியா? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் இருதயத்தை தொட்டு சொல்லு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஸ்தோத்திரம். ஆனால் நீ கண்ணை மூடினால் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய். God knows everything. அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்தார், ஆனால் முடிவிலோ பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுறார். நீ பூமியில இருக்கும் நாட்களில் உன் நன்மை அனுபவித்தாய், ஆனா இப்பொழுதோ வேதனைப்படுகிறாய். அதை நினைத்துக்கொள். இயேசு சொல்றார், லாசருவோ வியாதியாக இருந்தா, குறைவோடு இருந்தா, நாய்கள் வந்து அவன் பருக்களை டக்கிறது உண்மைதான். இன்றோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றோ அவன் சமாதானம். இப்ப அவன் சர்வத்துல பருக்கள் இல்ல, இப்ப அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அடுத்தவன் டைனிங் டேபிள் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவ சமூகத்தில் இருக்கிறான் பாருங்க, மறுரூபமான சர்வத்துல, மகிமையின் சர்வத்துல, மகிமையின் தேவோட பிரசன்னத்துல அவன் சென்றிருக்கிறானே. என்ன கரிமானவர்களே, லாசரு தேவோட ராஜ்யத்துல பெருமசிக்கிறதுக்கு இருந்த ரகசியம் என்ன? அவருடைய வாழ்வில ஒன்றும் இல்லதான், படிப்பு இருக்கையில, பணம் இருக்கையில, ஆஸ்தி இருக்கையில, வசதி இருக்கையில, நல்ல உடுப்பு இருக்கையில, வீடு இருக்கையில, அவருக்கு சொந்த பந்தம் என்று எதுவும் அவனுக்கு பாராட்டத்தை பார்க்க முடியும். ஆனால் நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கினாலும், அல்லாஹ் கவனிங்க, கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த விசுவாசத்தையும் பற்றி உறுதியை விட்டு அவன் விலகிடுப்பார். ஆண்டவர் இயேசு தேவாதி தேவன் மேலே, கர்த்தர் மேலே அவனுக்கு இருந்த உறுதி பற்று விசுவாசம் அவருடைய பரலோக குடும்பம் சேர்த்தது. அடுத்த பேர ஆகாரத்துக்கு வக்கில், வியாதி, சரீரம் முழுவதும் பருக்கள், ஒன்றுமில்லை. ஆனால் இதன் மத்தியிலும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரலோகம் போயிட்டான் பாரு. ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இயேசு எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல. ஒன்றுமே இல்லை, சரீரம் முழுவதும் பருக்க, நாய்களோடு நாயா கிடந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த போதும் தன் விசுவாசத்தை காத்து பரதேசிக்கு போய்விட்டாப்பார். அவருடைய கேட்கிறேன், என் வாழ்வில் இவ்வளவு குறைவுகள், இவ்வளவு வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டம், துன்பம் என்று ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். அருமை விசுவாசியே, இந்த லாசருடைய நிலைமைக்கு நீயும் நானும் வந்திருக்கிறோமா? ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன் விசுவாசத்தை காத்து, கத்தர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காத்து பரலோகத்துக்கு போயிருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்கு கூட நன்றாய் தெரியும், இந்த பூமியில தான் எனக்கு பாடு, இந்த பூமியில தான் எனக்கு வேதனை, இந்த பூமியில தான் வியாதி, இந்த பூமியில தான் குறைவு, இந்த பூமியில தான் பசி, பட்டினி, தனிமை. ஆனால் மறுராட்சியத்திலே, தேவோட ராஜ்யத்திலே நான் அவரோடு இருப்பேன், அவரோடு இருப்பேன் என்கின்ற உறுதியான விசுவாச நம்பிக்கை அவருடைய காத்தபடியால் கடைசி நிமிஷம் வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரதேசில போய் தேவ பிரசனத்தில் பிரவேசித்து ஆபிரகாமிடம் மடியில இருக்கிற பாக்கியத்தை பெற்றாரே பாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார், விசுவாசத்தோடு வாழ்ந்து விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமிடம் மடி என்று சொல்லப்படுற பரதேசிக்கு அவர் போகிற பாக்கியத்தை அடைந்தான் சொல்லி பார்க்கிறோம். சோ இது இல்ல என்னுடைய சப்ஜெக்ட், நான் சொல்ல போற காரியத்துக்கு எடுத்த நான் வரப்போறேன், நான் சீக்கிரமாக முடித்திருவேன். இப்ப படியுங்க அதே 16:20 படியுங்க.
லாசரு என்னும்
பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். இயேசுவே சொல்றாரு, லாசர் எப்படிப்பட்டவன்? தரித்திரன். உங்களுக்கு தான் தெரியுமே, தரித்திரம் என்றால் என்னென்ன தரித்திரன் என்று சொன்னா நான் சொல்லியா நீங்க விளையாடு. அப்ப இயேசு சொல்லும் பொழுது லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தா. 22 படிங்க.
பின்பு அந்த தரித்திரன்
மரித்து. இப்ப பாருங்க, தென்னிடத்திலும் இயேசு லாசருக்கு குறித்து சொல்றாரு, தரித்திரன் என்று சொல்றாரு. சோ இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். சோ இதுதான் ஆண்டவர் இந்த இருதயத்தில் போட்ட பாரம் என்று நான் நம்புகிறேன். ஆனா எனக்கு ஒரு ஒன்று தெரியும், தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கத்தர் உண்மையாக தேடுபவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுப்பார்கள் என்று நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். உண்மையாக தேடுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவளோடு இருப்பார்கள் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கத்தர் எல்லாவற்றையும் அறிவாரு. நம்மத்தில் நிலை கொண்டிருக்கிற தேவ ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். கத்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். ஸ்தோ இன்றைக்கு நம்முடைய செய்தியை தலைப்பட தெரியுமா? தரித்திரரை நினைத்துக் கொள்ள. ரிமெம்பர் த பூவர் இன் யுவர் லைஃப். இவரை கவனிங்க, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தம் என்ன தெரியுமா? நினைத்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதேப்பா, கடிதம் போடு. நினைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தம் என்ன தெரியுமா? மறந்துடாது. சோ தரித்திரரை நினைத்துக் கொள்ளு. படிங்க கலாத்தியர் 2 சீக்கிரமா பாருங்க. கலாத்தியர் 2:9-10 வசனத்தை நான் வாசிக்கப்போமே, எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. கலாத்தியர் 2:9-10 வசனத்தை நான் வாசிக்கப்போம்.
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும்
பழைய ஆதி திருச்சபையில தூண்கள், பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச். யாரு? யாக்கோபும் படி.
தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கு பரமபாவுக்கும் வலது கை கொடுத்து.
அந்யோன்யத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார்களா? இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்க, உங்களோட வேத வஸ்திரத்துல உங்களோட கண்ணை வையுங்க, நான் சொல்றதுல உங்களோட காதை வையுங்க, இருதயத்தை தேவண்ட பாத்துல வையுங்க. என்ன கவனிங்க, அந்யோன்யத்துக்கு அடையாளமாக பவுலுக்கும் எனக்கும் எனக்கும் பரணபாவுக்கும் வலதுகை கொடுத்தாரு. அப்ப வலதுகை கொடுத்தது எதற்காக? ஹேண்ட் ஷேக்கிங் எதற்காக? அந்யோன்யத்துக்கு அடையாளம். நல்லா விளையாடு. ஹலோ, சில நேரத்தில் சில காரியங்களை அர்த்தம் தெரியாமலே நாம செய்து விடுகிறோமோ? அதை கவனிங்க, அந்யோன்யத்துக்கு அடையாளமாக வலதுகை கொடுத்தார். They are shaking their hands because of the fellowship. தமிழ்ல அழகாக அந்யோன்யத்திற்கு அடையாளமாக வலதுகை கொடுத்தார். ஆராதனை முடிந்த பிற்பாடு என்ன செய்யறோம்? ஹலோ, ஒருவருக்கு ஒருவர் கை கொடுக்கிறோம், விஷ் பண்றோம். இது ஒரு சடங்கல்ல, அல்லது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு ஏதோ ஒரு கடமை இல்லை. ஏன் வலது கை கொடுக்கிறோம், ஏன் ஹேண்ட் ஷேக் பண்றோம் தெரியுமா? அந்யோன்யத்துக்கு அடையாளமாக. சோ அர்த்தத்தை நாம விட்டுறக்கூடாது, அதன் தாற்பயத்தை நாம மறந்துடக்கூடாது. வை டூ சம்திங், ஏன் நாம சில காரியங்களை செய்கிறோம்? அந்யோன்யத்துக்கு அடையாளமாக. நாம தேவனுடைய பிள்ளைகள், சொல்ல ஒரு தாயின் பிள்ளைகள், அல்லது தென்னிந்தியாவில் சொல்லுவாங்க ரத்தத்தின் ரத்தம் விடுவாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே ஆராதனை முடிந்த பிற்பாடு ஒருவருக்கு ஒருவர் நாம கை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்யோன்யத்துக்கு அடையாளம். ஆகவே கருத்தோடு அதை நாம செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, கருத்தோடு மட்டுமல்ல, உண்மையோடு நாம் அதை செய்ய கற்றுக்கொள்ளணும். கை கொடுத்து நாம் ஒருவர் ஒரு வாழ்த்தி கொண்டும், மனசில சம்பந்தப்பட்டவர்களை குறித்த கசப்பும் பொறுப்பும் பகையும் கோபம் இருக்குமாக இருந்தால் நாம் அப்படி செய்யறதுல அர்த்தமே இல்லை என்பது சத்தியத்துப்படி நான் உங்களை சொல்லுறேன். அப்படியானால் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கை கொடுக்காமல் போய்விடுறதே நலம் என்று உன்னை உள்ளத்திலே நீ சொல்லுவாயா இருந்தால் அதுவும் தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை நீ ஏன் நினைக்கக்கூடாது? சோ பகை, வைராக்கியம் பிசாசின் சரக்கு என்றது நமக்கு தெரியாது. சரி, தவறு, சோ மற்றவர்களிடத்துல தான் தவறு இருக்கலாம், உன்னிடத்துல நீதி இருக்கலாம். ஆகவே நீதி உடத்தில் இருக்கிறபடியால் பகையை நீ வைத்துக் கொள்ள சொல்லி தேவன் நமக்கு எங்கும் சொன்னதாக வேதத்தில் இல்லையே. அது மட்டுமில்ல, நீதி என் பக்கத்தில் இருக்குது, தவறு அங்கேதான் இருக்குது. ஆகவே நாம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பழிவாங்க முயற்சிக்கிறதும் தேவனுக்கு விருதமான செயல் என்பது நம் வரக்கூடாது. ஏனென்றால் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பழி வாங்கிறது எனக்குரியது, நானே பதிவு செய்வேன். ஆகவே நமக்கு ஒருவர் அநீதி செய்தால் அதை தேவன் விசாரிக்கட்டும். நமக்கு விரோதமாக ஒருவன் பேசியிருந்தால் அல்லது பேசிக்கொண்டே இருந்தால் விடுங்க, பேசட்டுக்கும். நான் சொல்றேன், உங்களை தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. மனசுக்கு துக்கம் வரும், உண்மைதான். அல்லது ஒருவேளை உங்களுடைய நச்சாட்சியை கெடுக்கலாம், உண்மைதான். ஆனால் அதற்குரிய காரியத்தை கத்தர் கவனிப்பார், அதற்குரிய நீதியை கத்தர் கொண்டு வருவார், அதற்குரிய காரியத்தை கத்த நிலையை நாட்டுவார். ஏனென்றால் ஒரு தேவோட மனுஷனை தொடர்ந்து ஒரு இன்னொரு நபர் தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கவும் தவறாக பேசிக் கொண்டிருக்கவும் ஆண்டவர் காதுகளை அடைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு அநீதி உள்ள தேவன் இல்லை. நீ ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ள தேவன் என்பதை நீ விசுவாசித்தால், அவர் உனக்காக யுத்தம் பண்ண என்பதை நீ விசுவாசித்தால், தேவன் உனக்காக யுத்தம் பண்ண நீ ஏன் இடம் கொடுக்க கூடாது? ஆகவே பழி வாங்குறது நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஒருவரை ஒருவர் பழிவாங்குற உணர்வுகள், எண்ணங்கள் இருக்குமாக இருந்தால் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றதல்ல. அது ஆண்டவர் அருவறுக்கிற காரியம், தேவன் வெறுக்கிற காரியம். ஆகவே தேவன் நம்மை அறிவார், கர்த்தர் நம் இருதயத்தை அறிவார். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், சுத்த இருதயத்தோடு கர்த்தர் பந்தியில பங்கு பெற வேண்டும், சுத்த இருதயத்தோடு ஒருவரோடு ஒருவர் கை ஷேக் பண்ணணும். வேதம் நமக்கு அந்யோன்யத்துக்கு அடையாளமாக. நான் பார்க்கிற சில இந்த நாட்டில் இந்த பியூரோ வழியோ வேலை செய்யறவங்கள் அல்லது கொம்பனி வழியோ பேச பார்க்கல, 25 வருஷம் உண்டாக வேலை செஞ்சாலும் சிரிச்சு கதைச்சு அவர்கள் கை கொடுத்து பார்க்கிற கண்ணால நான் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறோம் பாருங்க, ஆச்சரியப்பட்டிருக்கோம் பாருங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மாத்திரம் இது பல நேரங்களிலே ஃபெயிலியராக நினைக்கும் பொழுது நான் துக்கப்படுறேன். நான் மட்டுமல்ல, தேவாதி தேவனுக்கு இது மிகப்பெரிய துக்கமும் வேதனையும். சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன்,
நம்முடைய நியாயங்களை நாம் அளந்து கொண்டு போகிறோம். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். உண்மைதானப்பா, ஆனா நீ செய்த நன்மைக்குரிய பலன் உனக்கு யார் தரப்போகிறார்? உன் கத்தரை நம்பி நன்மை செய்ய சொல்லி வேதம் தெளிவாக சொல்றது. அவன் நன்மைக்குரிய நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த கிரியலுக்குரிய பலன் தேவன் நமக்கு தருவார்கள் என்ற அந்த உறுதி நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் அவரிடத்தில் நாம் காரியங்களை விட்டுவிட. வேதம் சொல்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுக்கு விரோதம் கவலை கல்வக்கு மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால், என்னையும் உங்களையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால், உங்களை குறித்து தவறாக பேசுறவர்களை அவர் ஒரு நாளைக்கு விசாரிக்கட்டும். உங்களை குறித்து தவறாக குற்றப்படுத்துறவர்களை அவர் ஒரு நாளைக்கு விசாரிக்கட்டும். ஆனால் மற்றவர்கள் குற்றப்படுத்துற அளவுக்கு நாம மணந்துடக்கூடாது. நம் பக்கத்தில் குற்றம் இருக்குமாக இருந்தால் நாம திருந்த வேண்டும். நம் பக்கத்தில் தவறு இருந்தால் நாம மாற வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார் பாருங்க. ஆகவே வலது அந்நியோனியத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்து படிக்க தொடர்ந்தாங்க. சீக்கிரமா
இம்பார்ட்டன்ட்.
இதுதான் என் செய்திக்குரிய முக்கியமான வசனம். என கவனிங்க, வலது கை கொடுத்து சபைக்கு தூண்களாக எண்ணப்பட்ட பேதுருப்ப இரண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு. யாக்கோபு நம்பர் ஒன்னா வந்திருக்க. ஏனெண்டா யாக்கோபு தான் சபையில நம்பர் ஒன் பில்லராக இருந்திருக்கிறார். சபையில எழுந்த முக்கியமான பிரச்சனையை யாக்கோபு தான் ஃபைனலாக தீர்த்து வச்சிருந்திருக்கார். ஆதி திருச்சபையில் சபை கமிட்டிக்கு அவர் தான் நம்பர் ஒன்னாக இருந்திருக்கிறார். கவனிங்க, சோ இப்ப வலதுகை கொடுத்து அந்யோனியத்துக்கு அடையாளமாக வலதுகை கொடுத்து ரெண்டு சபை தூண்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ, தரித்திரரை நிறைந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய மிஷனரி, ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலர், சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட மட்டையிரு மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள். சோ அவங்க சொன்ன வார்த்தை என்ன, தரித்திரன் நினைத்துக்கொள். பவுல் பர்னபா, நீங்க எங்கு போய் சுவிசேஷம் அறிவித்தாலும், எங்க போய் ஊழியம் செய்தாலும், எங்க போய் சபைகளை கட்டினாலும், எங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தாலும், எங்க போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாலும், ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தரித்திரரை மாத்திரம் மறந்துடாதீங்க, தரித்திரரை மறந்துடாதீங்க, தரித்திர நினைத்துக் கொள்ளுங்க. கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தரித்திரரை நினைந்து கொள்ள வேண்டும் என்கிறது வேதத்தில் அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு சத்தியம். நாலு சுவர்களின் மத்தியிலே ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியை பெற்று தேவ கிருபையை பெற்று கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் மகிழ்ந்து புகழ்ந்து கொண்டாடுகிறது நல்லது, அது தேவையானது, அது இன்பமானது. ஆனால் அதோடு கூட நாம நிற்போமாக இருப்போமாக இருந்தால் தேவோட நோக்கத்தை நாம நிறைவேற்ற மாட்டோம். அதோடு நாம் நின்றுவிட்டோமாக இருந்து விட்டால் ஒட்டுமொத்தமான சத்தியங்களை நாம் நிறைவேற்றத்துக்கு தவறிவிடுவோம். பாரு, அதுக்கு முன்பாக இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதுக்குரிய காரணங்களை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். சுருக்கமாக ஒரு நாள் குறிப்படுத்திருக்கேன். அதை சொல்லிட்டு இதுக்குள்ள போனா கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஆண்டோட நாமத்துக்கு பயப்படாது. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன? ஏங்க, அவன் ஐஸ்வர்யனாக இருந்தபடியால் பாதாளத்துக்கு போனானோ? நோ நோ, ஐஸ்வர்யம் பாவம்னு சொல்லி தேவன் எங்கு சொன்னதாக இல்லை. ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொன்னதுமில்லை. அப்படியானால் இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதன் காரணம் என்ன என்பதை குறித்து சற்று நாம் நிதானிக்கிறதும், சற்று நாம் சிந்திக்கிறதும், சற்று நாம் சீர்தூக்கி பார்க்கிறதும் மிகவும் பொருத்தமானது தானே. அப்படி நான் பார்த்தபோது ஒரு மூன்று நாலு காரியங்களை சுருக்கமாக சொல்லும். முதலாவது, அவன் பாதாளத்துக்கு போனதுக்கு பிரதான முதலாவது காரணம் என்னவென்றால், தேவனை முழுவதுமாக மறந்த ஒரு வாழ்வு, முற்றிலும் தேவனை மறந்து போன ஒரு வாழ். நான் நம்புகிறேன், அல்லது நான் யோசிக்கிறேன், அல்லது நான் இப்படி நினைக்கிறேன் தெரியுமா, அவன் தன்னை படைத்த தேவனை, தன்னை உண்டாக்கின தேவனை, தனக்கு உருக்கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவனை மறந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அவன் வாழ்விலே இருந்த வசதி வாழ். அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தான். எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது, வசதி வாழ்க்கையில வசதி இருக்குது, எல்லாம் எனக்கு இருக்கிறது. ஆகவே படைச்சவரை மறந்து போனான் பாருங்க, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து போனான் பாருங்க. அல்லது தானியனுடைய பாணியில சொல்ல போனால், தன் நாசிலே சுவாசத்தை வைத்திருக்கிற தேவனை மறந்து போனான் பாருங்க. ஆகவே முதலாவது இவன் விட்டு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், அவன் பாதாளத்தப்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அவன் தேவனை மறந்து வாழ்ந்தான். நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு அநேகருக்கு நான் சொல்றேன் கேளுங்க, அநேகர் இன்றைக்கு தேவனை மறக்கிறதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று, அவருடைய வாழ்விலே இருக்கிற வசதிகள் பாரு. ஓ, அதனால்தான் ஃபாதர் பாடினாரோ, வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம், அது போய்கிட்டே இருக்கு. வசதி, வாழ்க்கையில வசதியாக வாழணும். வாழ்க்கையில வசதி, ஏன் நான் வாழ்றேன், ஏன் நான் ஜீவிக்கிறேன், வெளியில போய் கேளுங்க. பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவா தெரியுமா, வசதியாக வாழணும். அல்ல, நம்ம தமிழ்ல சொன்னா நான் நல்லா இருக்கணும் பாரு, நல்லா இருக்க, வசதியாக வாழ, அதுக்காக தான் வாழ்றேன், ஓடுறேன், தேர்றேன், படிக்கிறேன். என்னது தெரியுமா, நான் வசதியாக இருக்கணும், வசதியாக நல்லா இருக்கணும் பாரு. இவன் வாழ்க்கையில வசதியாக இருந்தான், நல்லாக இருந்தான், ஆகவே தான் தேவனை மறந்தானோ. இப்படி நான் யோசிக்கும் பொழுது பழையாட்டில் எனக்கு ஒரு சம்பவம் க்ரோஸ் பண்ணது என்ன தெரியுமா, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து நெருக்கப்படுகிற போது, அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் நெருக்கப்படுகிற போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு இறங்கும், எங்கள் சிறுமையை கண்ணோக்கு பார்த்து எங்களுக்கு இறங்குங்க, எங்களை விடுதலை ஆக்குங்க, கர்த்தாவே எங்களை காப்புங்க, கூக்குரல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், மண்டாடினார்கள், வேண்டினார்கள். ஆனா அதே ஜனம், அவர்களுடைய சந்ததி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போய், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போய் பாலையும் தேனையும் உண்ட போது நடந்தது என்ன, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போய் பாலையும் தேனையும் உண்டாக்கின போது, உபாகமம் 32:15 படிங்க சீக்கிரம், என்ன நடந்திருக்கு பாரு, உபாகமம் 32:15
அவன்
திண்டு குடித்து கொழுத்து ஸ்தூலித்து உதைத்து தன்னை உண்டாக்கின தேவனை மறந்தான். 18 படிங்க, 18,
உன்னை
நினையாம போனாய், ஆண்டவுடைய இருதயம் புலம்புது பாருங்க, உன்னை பெற்ற தாயை மறந்தாயே, உன்னை பெற்ற கண்மலையை நினையாமல் போனாயே, தேவனை உள்ளம் புலம்புது பாருங்க, பாருங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனே இறங்கும் என்று கூப்பிட்டவர்களுடைய ஜனத்துடைய சந்ததி இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் அனுதினமும் சம்பரமமாக வாழும் பொழுது, வாழ்க்கையில வசதி பெருகின போதோ, தங்களை உண்டாக்கின தேவனை, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்ட தேவனை மறந்து போனார்களே. கபடிங்க, வாழ்க்கையின் வசதி பலருக்கு தேவனை மறக்க வைக்கிறது. இன்று சிலர் ஆசீர்வாதம் வேணும், எங்களுக்கு இது வேணும், அது வேணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து கண்ணீர் விட்டு கேட்பார்கள். தேவன் மனமுறங்கி அவைகளை செய்த பிற்பாடோ, காரியங்களை பெற்ற பிற்பாடு போயிடுவார். என்னிட கேளுங்க, சொல்றேன், எத்தனை ஒன்றா இறங்கா இரண்டா அடுக்க முடியும், அது இல்லை இது இல்லை, ஆண்டவரே என்று கண்ணீரோடு வந்து நிற்பார். வியாதி, வருத்தம், அந்த குறைவு, இந்த குறைவு எல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து கண்ணீரோடு நிற்பார்கள். கர்த்தர் மனமிறங்கி ஒரு அற்புதம் செய்வார், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அம்போடு போயிடுவார். அவர்களுக்கு தேவை அற்புதம் தான் ஆண்டவர், அவர்களுடைய நோக்கம் எல்லாம் அற்புதத்திலும் இந்த உலகத்தின் காரியங்களிலும் தான், இந்த உலகத்தின் நன்மைகள், இந்த உலகத்தின் தேவைகளிலும் தான் அவருடைய இருதயம் இருந்ததே ஒழிய தேவனுக்கு மேல் இருக்கையிலே என்னே பரிதாபம். ஆரோக்கியம் சுகம் நமக்கு இந்த பூமியில தான், எங்க லாசருடைய சரீரத்தில் இந்த பருக்களை குணமாக்குறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் போதா தேவையில்லை, ஆனால் அவன் பருக்களோட இருந்ததா மறிச்சிருந்திருக்கான். இப்ப நான் கேட்க முடியுமோ, ஏன் ஆண்டவர் பருக்களை சொல்ல, அது தேவனை பொறுத்தது. இதையெல்லாம் நாம் ஏன் ஆண்டவர் பருக்களை குணமாக்க சொன்னாலே நீ ஆண்டவத்தில் கேட்க முடியாது. தேவனுடைய பார்வையில் எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு எல்லாவற்றுக்கும் நீ பதில் கண்டு மட்டும் நினையாது, நமக்கு விளங்காது தெரியாத அநேகம் உண்டு. ஆகவேதான் நான் என் வாழ்விலே ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், அது என்ன பாக்ஸ் தெரியுமோ, எனக்கு தெரியாத எல்லாத்தையும் அதுல போட்டு விட்டுருக்கேன். சில காரியங்கள் எனக்கு விளங்க இல்லை, எனக்கு விளங்க இல்லை என்றதுக்காக அவர்கள் இருக்கிற அன்போ பட்டோ விசுவாசமோ குறைய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்று எனக்கு தெரியும், என்ன தெரியுமோ, எனக்கு விளங்க வேண்டியவைகளை அவர் விளங்கப்படுத்துவார், நான் விளங்கிக் கொள்ள வேண்டிய இல்லாதவைகளை அவர் விளங்கப்படுத்த மாட்டார். ஆகவே ஐ டோன்ட் நோ, தெரியாது, அந்த பெட்டிகளே போட்டுரும், கத்தாவை பார்த்துக்கொள், கோ ஃபார்வர்ட், முன்னேறு, தொடர்ந்து போ, செய்ய வேண்டியதை செய், வாழ வேண்டியதை வாழ்ந்து விடு, செய்ய வேண்டியதன் செய்து விடு, நிறைவேற்ற நிறைவிடு. தேவன் தேவனாகவே இருக்கிறார். He will never change yesterday, today and forever. So தேவடை பரந்த வாழ்வு. நம்பர் டூ, இரண்டாவது, நித்தியத்தை குறித்த அறிவில்லாத தன்மை அல்லது நித்தியத்தை குறித்த நினைவில்லாத தன்மை. நான் சொன்னதை தயவு செய்து சிந்திங்க, உங்களுடைய சிந்தனைகள் அங்குமிங்கும் அழிய விடாதீங்க, பிசாசு பயங்கரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், ரிசீவ் தி வேர்ட் இன் யுவர் ஹார்ட், டு வாக் வித் கிறிஸ்ட். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது நித்தியத்தை குறித்த ஒரு நினைவில்லை, நித்தியத்தை குறித்த ஒரு அறிவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமோ, இந்த பூமிக்குரிய வாழ்வுதான், இங்க இந்த பூமி தான், இங்க இன்றைக்கு சாப்பிடணும், இன்றைக்கு குடிக்கணும், இன்றைக்கு நல்ல உடுப்பு போடணும், இன்றைக்கு விரும்ப இடத்துக்கு போகணும், இன்றைக்கு விரும்ப சேரும், இந்த பூமி. இன்றைக்கு நான் சொன்ன கேளுங்க, வெளியில போங்க, போய் கேளுங்க, என்ன, இன்றைக்கு சாப்பிடணும், இன்றைக்கு குடிக்கணும், இன்றைக்கு போடணும், இன்றைக்கு அனுபவிக்கணும், இன்றைக்கு ஓடணும், சோ அண்ட் சோ. என்ன தெரியுமா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து தான் அவங்களுடைய நோக்கம், இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான் வட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு நித்தியத்தை குறித்து, அநேக ஜனங்களுக்கு நித்தியத்தை குறித்து அறிவில்லை, நித்தியத்தை குறித்து நினைவில்லை. தான் மறித்த பிற்பாடு தன்னுடைய முடிவில்லாத நித்தியத்தை எங்கே கழிக்க போறேன் என்ற உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இந்த மனுஷனும் நித்தியத்தை குறித்த ஒரு நினைவில்லாமல் அறிவில்லாமல் வாழ்ந்துட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய நித்தியத்தை எங்க கழிக்க போற என்று இங்க முடிவு செஞ்சுவோம். பாதாளமும் அல்லது நரகமும் நித்தியம் தான், அது அழியாது. இயேசு பரலோகத்தை குறித்து சொன்னதிலும் பார்க்க நரகத்தை குறித்து தான் அதிகமாக பேசியிருக்கிறார். ஆச்சரியம், ஓஹோ, ஒருவரும் இந்த வேதனையிடத்துக்கு வந்துடக்கூடாது என்பதை நினைத்து அப்படி பேசினாரோ, நரகம் நிரந்தரமானது, தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் நிரந்தரமானது, நித்தியமானது. கைவேலை இல்லாத ஒரு வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்று வேதம் சொல்லுது. அவரே ஆர்கிடெக்ட், அவரே கட்டுகிறார். யோவர் 14 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறோம் நீங்களும் அங்கு இருக்கும்படி நான் உங்களை கூட்டி சேர்த்துக் கொண்டு போயிருக்கிறார். கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21-22 அதிகாரத்துக்குள்ளே போகும்பொழுது புதிய வான புதிய பூமியை குறித்து குறிப்பிடுகிற வேதம் புதிய எருசலேமையும் குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ண போகிற மகிமையான நகரத்தை குறித்தும் எருசலேம், அந்த மகிமையான நகர் இப்ப இருக்கிற எருசலேம் டூப்ளிகேட், நல்லா விலை கொடுக்கு, இப்ப இருக்கிற எருசலேம் ஒரிஜினல் எருசலேம் அல்ல, ஒரிஜினல், அதாவது அந்த ஒரிஜினல் எருசலேம். பின்னு நான் பார்த்தபோது வானத்தில் இருந்து அந்த புதிய எருசலேம் இறங்கி வர கண்டேன். அது தன் மனவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருந்ததாம். அந்த நகரம் சச்சதுரமாக இருந்தது என்றும் அதன் அளவு எவ்வளவுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக போகுதுக்கிறது. வேதம் ஒரு கதையில கத்தோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நகரத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னு, சுத்த பொன். ஹலோ, அந்த தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ண போகிற அந்த புதிய எருசலேம், அதன் மதில்கள் எப்படி என்றும் அதன் என்ன அஸ்திவார கல்கள் எப்படி என்று சொல்லி எல்லாம் வேதம் வர்ணிக்குது. அதன் வீதி எல்லாம் சுத்த பொன்னென்றும் அந்த வீதியின் ஓரங்கள் நிற்கிற மரங்கள் எல்லாம் அதன் கனிகள் எல்லாம் எப்படி என்று சொல்ல வேதம் நமக்கு விவரிக்க 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 என்றைக்கு அந்த புதிய நெரிசலமே நாம் காண போகிறோமோ, என்றைக்கு அதில் நாம் பிரவேசிக்க போகிறோமோ என்கின்ற ஒரு இயக்கம், என்கின்ற ஒரு தாகம், என்கின்ற ஒரு வேகம் நமக்குள்ள ஏன் இல்லாமல் போகுது? காரணம், இந்த பூமியில் நம்முடைய பதிந்திருக்கிறது. பூமியை நம்ம இந்த பூமிக்கையும் இந்த பூமியில உண்டானவர்களை குறித்து அதிகமான பட்டு பிடிப்பு பாசம் நமக்குள்ள அதிகமாக இருக்கக்கூடிய நித்தியமான காரியங்களை குறித்து நாம் அதிகம் யோசிக்காமல் இருக்கிறோம். காண்கிறது எல்லாம் அநித்தியம், காணாதவர்களோ நித்தியம். இன்னும் புதியவான புதிய பூமியை நாம கண்ணால காணல. பைபிள் சேஸ் இப்ப இருக்கிற இந்த வானம் பூமியும் அழிந்தால் தான், ஒளிந்தால் தான் புதியவான புதிய பூமி தோன்றும். இருக்கிறது அழியும் பொழுது காணாதது உருவாகும் அல்லது இறங்கி வரும் அல்லது உண்டாகும். God knows every, because he is the creator. பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுக்கு இன்னும் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்கி தன் பிள்ளைகளை அங்க வைக்கிறதுக்கு ஏன் முடியாது? He is almighty. பைபிள் சொல்லுது, தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை இந்த ஊன கண்களால காண இல்லை. இன்னும் வேதம் சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போற மகிமைக்கு ஒப்பாடுதல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து வைத்திருக்கிற, உண்டாக்கி வைத்திருக்கிற, நமக்கு வைத்திருக்கிற அந்த இடங்கள், அந்த அனுபவங்கள், அந்த காட்சிகள், அந்த காரியங்களை நம்முடைய புத்திக்கு கூட அந்த அளவுக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு நம்ம சில மலைகளுக்கு, சில நதிகளுக்கு, சில ஆறுகளுக்கு, சில குளங்களுக்கோ, சில மலைகளுக்கோ போகும் பொழுது அந்த இயற்கை காட்சிகள், நம்முடைய மனசுல ஏதோ ஒரு ஒரு வருடலை உண்டாக்குது, ஒரு ஒரு அமைதியை கொண்டு வருது தானே. பாருங்க, தேவனுடைய படைப்பு, தேவனுடைய அமைப்பு நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அமைதியை கொண்டு வருது. இது இப்படி இருக்குமாக இருந்தால் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான ராஜ்யம், வீடு, இடங்கள், வாசஸ்தலங்கள் நம்முடைய மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இன்பமாக இருக்கும்படி நீ சிந்திப்பாயோ, யோசிப்பாயோ? அப்படி யோசித்தால் இந்த பூமிக்குரிய காரியங்களை நீ உறுதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறது என்ன? லீவ் இட். ஐ நோ வாட் ஐ ப்ரே. தேவன் டப்பத்தில் இருக்கிறார், அதே தான் அறிவேன். தேவன் தன் ஜனங்களையும் அறிந்திருக்கிறார், அதையும் நான் சொல்லுகிறேன். நான் ஒருவரை கட்டுப்படுறது அவருக்கு சித்தமில்லை. நான் மாடும் போது, நான் மறிக்கும் போது நம்முடைய உடல் தான் மறிக்குது. ஆனா நமக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்துமா, உனக்குள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்துமா ஒரு காலம் அழியாது, அழியாது, அழியாது. அது தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவன் கொடுத்தது. தேவனிடத்தில் போகுப்பார், வேற குறித்து பேசிட்டே போலாம். எப்படியோ தேவன் நம் எல்லோரையும் தன் பக்கமாக திறப்பட்ட காண்கிறவர்களை நம்பி ஏமாந்து போயிடாதபடி, அடுத்தியமானவர்களை நம்பி நாம் ஏமாந்து போயிடாதபடி, கடாத தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மகிமையின் ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்க நாம் ஒப்புக் கொடுப்போமே. நித்தியத்தை குறித்த ஒரு சத்தியம், நித்தியத்தை குறித்த நினைவு இல்லாமல் வாழ்ந்து விட்டாரோ? நம்ம மூன்றாவது என்ன தெரியுமா, மூன்றாவது காரியம் பண்ண வாழ்வில் பார்க்கும் பொழுது சுயநலமான வாழ்வு அல்லது தன்னலமான வாழ்வு. வழியில போங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அநேகமான ஜனங்கள் இதுதான், எந்த வீடு, எந்த காரு, எந்த பங்களா, எந்த காசு, எந்த படிப்பு, எந்த பட்டம், எந்தது எந்தது. உண்மைதான், அவங்கள தான். இதுக்கு தான் என்ன பேர் தெரியுமா, தன்னலம். இதுக்கு பேர் தான் சுயநலம். கவனிங்க, இவன் அப்படிதான் வாழ்ந்திருக்கான். மற்றவர்களை குறித்து கவலை இல்லை, மற்றவர்களை குறித்து கவலை இல்லை. நான் வாழ்ந்தால் போது, தன்னலம், சுயநலம். இதை குறித்து கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயார். மனிதர்கள் எப்படி இருப்பார்களாம் கடைசி நாட்களில்? கொடிய காலங்கள் வரும் பொழுது பவுல் போற ரெண்டு தீபோத்தையும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பாப்பிகள் சொன்னால், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறிந்து கொள், தேவ ஜனமே அறிந்து கொள், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று தேவ ஜனமே நீ அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி கடைசி நாட்களில், கொடிய நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் சொன்னால், நம்பர் ஒன் என்ன தெரியுமா, தற்பெரியர், தன்னலம் உள்ளவர்களாக, சுயநலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பட்டியல் போடுறதை நாம் பார்க்கிறோம். என்ன கருமையான தேவ ஜனமே, அவர் செத்து போய்விட்டார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை நமக்கு இன்றைக்கும் ஒரு பாடமா இருக்கு. நீயும் நானும் எப்படி இருக்கிறோம், தன்னலம் உள்ளவர்களாக வாழ்றோமா, சுயநலம் உள்ளவர்களாக வாழ்றோமா? பட் வி பிலீவ் இன் காட், தேவனை நம்புறோம். பட் காட் நோஸ் எவ்ரிதிங். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி காரியத்துக்குள்ள போறேன், என்ன தெரியுமா, இது எல்லாம் சரிதான், இவன் விட்டுவிட்ட மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமோ, தன் காலடியில கிடந்த தரித்திரனை நினையாமல் போயிட்டான். தன் காலடியில கிடந்த தரித்திர நினையாம போயிட்டான். அதான் புத சொன்னது போல, தன்னலமான வாழ்வு, சுயநலமான வாழ்வு தன் காலடியில கிடந்த ஒரு ஏழையை கவனிக்காத அளவுக்கு விட்டுடுது. பாருங்க, இது எந்த ரச், இது எந்த கோழி, எந்த ஆடு, எந்த மாடு, எந்த பொரியல், எந்த மீன், எந்த மரக்கறி, எந்த எவ்ரிதிங், திண்டு வயிறு பிடிக்க திண்டு, கொழுப்பு கொழுப்பு பிடி, கொலஸ்ட்ரால் வந்தோ தெரியாது, தின்னு திண்டு, பாலண்டா பால், முட்டை எல்லாத்தையும் தின்னு ஒருத்தர் கிடைக்கிறாங்க. முட்டைய பாக்குறான், ஆனா முட்டைய சாப்பிட அவனுக்கு தெரியாது. பாலை பாக்குறான், பாலை குடிச்சு தெரியாது. ரச்சிய பாக்குறான், அதை ருசித்து தெரியாது. ஆனா அவனும் தின்றான். ஏன் தெரியுமா, என்ற சாப்பாடு, என்ற காசு, எந்த டைனிங் டேபிள், எந்த சொத்து, எந்த சுகம், எந்த ஆஸ்தி, எல்லாம் எந்தது எந்தது நான் அனுபவிக்கணும், நான் தின்னணும், நான் போடணும், நான் உடுத்தணும், நான் வாழணும், நான் வசதியாக ஜீவன். I don't care about anybody. எங்களுக்கு அடுத்தவன குறிச்சு கவலை இல்ல. அடுத்தவன் சாப்பிட்டானா அதை பெரிய எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவன் உடுத்தனா அதை பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்தவன் பிரச்சோன் இருக்கானா அதை பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த விசுவாசி எப்படி இருக்க அதை பெரிய பிரச்சனை இல்லை. சபையில வர ஒரு சில பேர் பேரே தெரியாது. பட் வி பிலீவ், நாம என்ன சொல்றோம், நாமெல்லாம் ஒரு குடும்பம் பண்றோம். இன்னி சில பேர் விசாரிக்கிறேன்னு சொல்லி பேரூரெல்லாம் விசாரிப்பாங்க. என்ன அடிப்படையில விசாரிப்பாங்களோ கடவுள் அறிவார். நன்மையாக விசாரிக்கிறது நல்லது. நாம ஒருவர் விசாரிக்கணும், ஆனா அது நன்மையாக இருக்கணும். சில பேர் நீங்க எந்த ஊரு, அங்க என்ன வேலை செஞ்சீங்க, அப்பா என்ன வேலை செஞ்சாரு, அம்மா என்ன வேலை செஞ்சாரு, நீங்க என்ன செய்தீங்க, எங்க படிச்ச நீங்க, இது பார்வைக்கு சரியான கேள்வி போல, அத பின்னுக்கு வேற. இதெல்லாம் ராஜதந்திரங்கள், டிப்ளோமேட்டிக். நீங்கெல்லாம் இப்படி இருப்பீங்க நான் நம்பவே இல்லை. கத்தருக்கு சோத்திரம். நாம ஒருவரும் விசாரிக்கணும், ஆனா நன்மை நாடி விசாரிக்கும், நல்லதை செய்ய விசாரி. மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைய, கத்தருக்குள்ள பலப்பட, மற்றவர்களுக்கு ஏதாவது விதத்தில் ஒரு உதவியை செய்ய, ஒரு நன்மையை செய்ய விசாரி. இந்த சபைக்கு வராங்களே அந்த சிஸ்டர், அவங்களோட பேர் என்ன, எனக்கு தெரியாது. எனக்கு என்ன போச்சு, நான் பாறேன், ஆண்டவர் ஆராதிக்கிறேன் போறேன். பாஸ்டர், என்னால ஒரு சபைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாறேன் போறேன். இப்படி சொல்லும் பொழுது அட அட என்ன அருமையான ஆத்மா, நல்ல பிள்ளைகள் இல்லையா என்று நமக்கு என்ன தோணுது. உண்மைதான். ஆடா, ஒரு சகோதரனை குறிச்சு உனக்கு கவலை இல்லையா? யாரு கேட்ட தெரியுமா? ஆண்டவரே கேட்டார். காயிடத்துல வந்து ஒரு சகோதரன் இங்கே, எனக்கு தெரியாது, ஏன் நான் அவனுக்கு என்ன காவலாளியோ. அந்த ஸ்பிரிட் நம்மையும் ஆட்டி படைக்க கூடாது. கவனமா இருக்கு. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி ஹூ ஆர் ஸ்டேயிங் அண்ட் கம்மிங் இன் அவர் சர்ச். நான் வாரேன், ஆராதிக்கிறேன். நான் வாரேன், வசனத்தை கேட்கிற போறேன். அங்கதான் விழி இருக்கு. வசனத்தை கேட்கறதோடு மாத்திரம் போயிருக்காது, கேட்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து போகணுமே. படிங்க இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம். சீக்கிரம் படிங்க, நான் முடிக்கிறேன், முடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். இரண்டாவது அதிகாரம், இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம், சீக்கிரம் படி. இரண்டாவது அதிகாரம் முதலாவது,
நாம் கேட்டவர்களை விட்டு விலகாத படிக்கு அவர்களை மிகுந்த யாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
கேட்ட சத்தியங்களை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த யாக்கிரதையாக கவனி. தம்பி தங்கச்சி, நீ என்னத்தை அதிகமாக கவனிக்கிறாய்? உன் கவனம் அதிகமாக எங்க இருக்குது? அடுத்தவர் எப்படி தலை இழுக்கிறாரு, அடுத்தவர் எப்படி தோடு போடுறாரு, அடுத்தவர் எப்படி சட்டை போடுறாரு, ஷூ போடுறாரு, அங்க கவனம் இருக்குதா? அல்லது தேவனுடைய வசனத்தை கேட்கிற வசனங்களை கருத்தாய் கை கொள்ள வேண்டும் என்று கவனிக்கிறாயோ? உன் கவனம் எங்கே இருக்கிறது? கொஞ்சம் யோசி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நிதானி. அதிவேகமாக ஓடி முட்டி விழுந்துடக்கூடாது. பாரு, கடைக்கி தொப்பட்டு விழுந்துடாதபடி கொஞ்சம் நின்று நிதானிக்க. நான் போறது சரியா, நான் நடக்கிறது சரியா, நான் போற வழி சரியா, நான் நடக்கிற விதம் சரியா, கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. தற்காலில கிடந்த அந்த ஏழை மனிதரை அவன் கவனிக்காமல் விட்டது அவனுடைய சுயநல வாழ்வு, தன்னல வாழ்வை வெளிப்படையாக காட்டது. பாரு ஐயா, அந்த தரித்திரனை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் தானே, உன கெட்ட குறைய போனோம். அந்த இதயம் தான் எனக்கு இல்லையே. ஆகவே இப்ப கிடந்து அனுபவிக்கிற வேதனை சொல்ற கேளுங்க. அநேகர் ஒரு சொட்டு தண்ணீருக்கு வேதனைப்படுகிற நாட்கள் வரப்போகுது. இன்றைக்கு இந்த பூமியில அனுதினமும் நல்லா குசித்து குடித்து மனம்பரம் மனப்போன போக்கில் அனுதினமும் சம்பரமாக வாழ்ந்து மறித்து நாளைக்கு பாதாளத்தில் அல்லது நரகத்தில் கிடந்து வேதனைப்படுகிற போது ஒரு சொட்டு தண்ணிக்கு தவிக்கிற நேரம் வரும். ஒரு சொட்டு தண்ணீருக்காக தவிக்கிற நேரம் வரும். ஒரு சொட்டு தண்ணீருக்காக தவிக்கிற நேரம் வரும், வரும், வரும். ஆகவே இன்றைக்கு இதை நிதானித்துக்கொள், இன்றைக்கு இதை நினைத்துக்கொள். சொல்றா, லாசருவை தண்ணீர் தன் விரலை தோச்சி, தண்ணீர் விரலை தோச்சி அது என்று நாவில வை. அந்த அளவுக்கு தாகம் என்னை கொல்லுது. பூமியில இருக்கும் பொழுது பியர் பியரா குடிச்சான் பாரு, போத்தல் போத்தலா குடிச்சான் பாரு. இப்ப ஒரு சொட்டு தண்ணீருக்கு தவிக்கிறான் பாரு. காலையில் கிடந்து இந்த ஏழை மனிதர் ஏன் மறந்தாய்? தேவ ஜனமே, நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் சரித்திரரை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வசனங்களை சொல்லி நாம் முடிக்கிற பாருங்க. இப்ப படிங்க நீதிமொழிக்கு பாருங்க. தயவு செய்து சரித்திரரை குறித்து நீதிமொழிகள் நமக்கு தருகிற பாடம் அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லாட்டாலும் குறிப்பிட்ட சில வசனங்களை நாம் பார்த்து சீக்கிரம் நாம முடிப்போமே. கத்தோட நாம திபாடு சரி வாசிப்போம். நீதிமொழிக்கு 14 எடுங்க. 14:21 வசந்த படிங்க. 14:21
அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், சரித்திரனுக்கு இறங்குறவன் ஓபாக்கியம் அடைவான்.
புறனை
அவமதிக்கிறவன் செய்கிறான்,
சரித்திரனை அவமதிக்கிறவன் என்ன செய்யறானா?
பாவம் செய்கிறான்.
பொய் சொன்னாத்தான் பாவம், களை கொடுத்தா தான் பாவம், சண்டை பிடிச்சாத்தான் பாவம், ஊத்த பேச்சு பேச்சு பேசாத பாவம். ஆனா புறனை அவமதிக்கிறதும் பாவம் பாருங்க. ஏன் அவமதிக்கிறான் தெரியுமோ? படிங்க.
சரித்திரனுக்கு இறங்குறவனோ பாக்கியம் அடைவான்.
சரித்திரனாக இருக்கிறபடியால் அவமதிக்கிறானோ? படக்காரர்களை கனம் பண்ண தெரியும், வசதி உள்ளவர்களை கனம் பண்ண நமக்கு தெரியும், படித்தவர்களையும் கனம் பண்ண தெரியும். ஆனால் சரித்திரனை கனம் பண்ணுகிறாயோ? அதே அதிகாரத்தில் படிக்க 31
சரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்.
எல்லாரும் கவனிங்க, இதுவெல்லாம் முக்கியமான சத்தியங்கள். கவனி
அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான்.
ஆகவே தன் காலடியிலே கிடந்த தரித்திரனை அவன் பசியோடு கிடக்க ஒடுக்கின அவன் தேவனை நிந்தித்து இப்ப எங்க கிடக்கிறான் பாருங்க, பாதாளத்தில் கிடந்து வேதனைப்படுகிறான். படிங்க வசத்தை படிச்சு முடிய.
தரித்திரனுக்கு நன்மை செய்கிறவனோ தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்.
தரித்திரனுக்கு தயை செய்கிறவன் அவரை கனம் பண்றான். ஹலோ, அப்ப தேவனை கனம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வழி தரித்திரருக்கு உதவி செய்யறது, தரித்திரருக்கு நன்மை செய்யறது, தரித்திரரை கனம் பண்றது, தரித்திரரை விசாரிக்கிறது. சமூகத்திலே எளிமையானவர்கள், ஏழ்மையானவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களை நாம் சந்தித்து இவர்களுக்கு அன்பு பாராட்டி இவர்களுக்கு ஆதரவு காராட்டி இவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நாம் யாரை கனம் பண்றோம் தெரியுமோ? அவனை உண்டாக்கின தேவனை கனம் பண்றோம் பார். சோ தரித்திரனை நாம் கனம் பண்ணும் பொழுது அவரை உண்டாக்கின தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம். தரித்திரனை நாம் கனவீனம் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவரை நிந்திக்கிறோம் என்று வேதம் சொல்றது. ஆகவே இப்ப நான் ஒரு கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து இன்று வரைக்கும் எத்தனை தரித்திரரை நாம் கனம் பண்ணியிருக்கிறோம்? எந்த தரித்திரருக்கு நாம் உதவி செஞ்சிருக்கிறோம்? எத்தனை தரித்திரருக்கு நாம் நன்மை செஞ்சிருக்கிறோம்? இந்த கருமையான தேவ ஜனமே, நீ கேட்டுப்பார், உன் மனசாட்சியை கேட்டுப்பார். ஓஹோ பாஸ்டர், இங்க எங்க தரித்திரர் இருக்கிறாங்க? அதைத்தான் சொல்ல போறேன், முடிவில் சொல்றேனே. அதுக்கு முதல் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, முடிவில் சொல்றேன். சரி, அடுத்த வசத்தை படிங்க. 22 படிங்க. 22 சீக்கிரம்.
ஐஸ்வர்யமானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர்.
ஐஸ்வர்யவானையும் தரித்திரனும் ஒருவர் சந்திக்கிறார்கள், ரெண்டு பேரையும் உண்டாக்கினதே கர்த்தர் தான். இப்ப ஐஸ்வர்யவான் லாசரு ரெண்டு பேரும் ஒன்றத்திலே இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரை உண்டாக்கினது யாரு? தேவன். இந்த உணர்வு அந்த ஐஸ்வர்யவானுக்குள்ள வந்திருந்தார். என்னை உண்டாக்கினவர் தான், இந்த தரித்திரனையும் உண்டாக்கினவர் என்ற உணர்வு, தெளிவு, அறிவு அவனுக்குள்ள வந்திருந்தா அவனுக்கு உதவி செஞ்சிருப்பானே. ஒரு நேரம் சாப்பாடு போட்டிருப்பான், என்னடா குறைஞ்சு போயிருக்கு, என்ன குறைஞ்சு போயிருக்கு, மறந்தியே. தேவனையும் மறந்தான், தன் காலில் கிடந்த தரித்திரனையும் மறந்தான். ஆகவே இப்ப வேதனைப்படுறான். 9
கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்,
அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனை கொடு. கருணை கண்ணன், நான் பலவிதமான கண்களை குறித்து படிக்கிறேன் பைபிள்ல. ஆனா இங்க ஒரு கண்ணை குறித்து சொல்லப்படுது, கருணை கண்ணன். கருணை கண், கருணை கண்ணன் என்ன செய்வான் தெரியுமோ? தரித்திரனுக்கு, இல்லாதவனுக்கு, ஏழைகளுக்கு தன் ஆகாரத்தில் என்ன செய்யறான்? பகிர்ந்து கொடுக்கிறான். இதை இந்த மனுஷன் இந்த ஐஸ்வர்யவான் செய்திருந்தா அவன் பாதாளத்தில் கிடந்திருப்பானோ? அதைத்தான் அவன் செய்யாமல் விட்டுட்டான். அவன் இன்றைக்கு வேதனைப்படுறான் பாருங்க. சோ தரித்திரனுக்கு என்ன செய்யறான், நமக்கு உண்டானதிலே நாம பகிர்ந்து கொடுக்கணும். இப்ப ஒரு காரியம் சொல்ல போற கவனிங்க. சோ கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏண்டால் அவன் தன் ஆகாரத்திலே இல்லாதவனுக்கு எளியவனுக்கு தருதேசம் பகிர்ந்து கொடுக்கிறான். இப்ப இந்த பகிர்ந்து கொடுக்கிறதுல தான் சிக்கல் இருக்கு. அங்கதான் நம்முடைய இருதயத்தை நாம சரிப்படுத்த வேண்டியிருக்கு. ஒருவேளை கண் சோனிங்காக கத்தருனே ஆசீர்வதிப்பாரப்பா, தருத்திரனே கத்தருனே ஆசீர்வதிப்பார் இல்லையோ, தருத்திரனே உனக்காக நான் ஜெபம் பண்றேன். நல்லா முடிஞ்சது, தோத்திர இலகுவாக சுருக்கமா முடிஞ்சிடும் இல்லையா, ஜெபம் பண்றோம் கத்தர்லாம் பாத்துக்கிறோம். பாரு யார ஏமாத்திர, யார ஏமாத்திர, கத்தருனே ஆசீர்வதிப்பா அவனுக்கு தெரியாத. பட் உன் மூலமா தான் அவரை ஆசீர்வதிக்கணும். நீதான் ஆண்டவருடைய கை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கையை நீட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுக்க போறாரோ? நீதான் ஐயா, உண்ட கையைத்தான் ஆண்டவர் பயன்படுத்தணும். உண்ட காலத்தான் ஆண்டவர் பயன்படுத்தணும். ஏழைக்கும் தரித்திரனுக்கும் தன் ஆகாரத்தில் பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உன் கையை உன் காலத்தா உன்னைத்தான் பயன்படுத்துவார். நீ என்ன சொல்றாரு, கத்தர் பார்த்துக் கொள்வார், நான் ஜெபம் பண்றேன். மூட கதவை ஏண்டா என்ன ஒண்ணு பாதிடக்கூடாது, என் சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுத்துடக்கூடாது, என் பணத்திலிருந்து ஒரு ஒரு உயிரோடு எடுத்து கொடுத்துடக்கூடாது, என் நேரத்தில் ஒரு மணித்தேரத்தை நான் செலவழிச்சிடக்கூடாது என்று சில காரியங்களை சொன்னா பாஸ்டர் எனக்கு அடிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். ஆகவே நான் இங்க முடிக்கிறதுக்கு பாக்குறேன். கத்தர் ஒருவேளை வேற யாரும் கூலியக்காக கொண்டு பேசட்டுமே, என்ன தெரியுமா, நான் உண்டை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. We don't like to lose something out of our life. நம்மிட்டத்திலிருந்து ஒன்றும் போயிடக்கூடாது. கத்தர் பார்த்துக் கொள்வார், ஜபம் பண்ற கத்தர் ஆசீர்வதிப்பார். இதை யார்தான் சொல்ல முடியாது. படிங்க 28-27 படிங்க. 28-27 சீக்கிரம் படிக்கிற, சீக்கிரம் படிங்க. 28-27
தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
விளங்குதோ, இந்த வசனத்தை படிக்கவே எனக்கு பயமா இருக்கு. உண்மையா சொல்றேன், இந்த வசனத்தை படிக்கவே எனக்கு பயமா இருக்கு. இத போதிக்கிறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. திரும்ப நீங்க வாசிங்க.
தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான்,
தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடையான்,
தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ.
ஏழைகளுக்கு தரித்திரனுக்கு தன் கண்களை மறைக்கிறவன் மேல
அநேக சாபங்கள் வரும்.
புரியுதோ, இதை குறிச்சு நான் அதிகம் சொல்லடுவோ சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சாபத்தை தேடாம ஆசீர்வாதத்தை தேடுங்க. என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைக்கத்தான் வேணும். அதை சேர்த்து குவிச்சுக்கிறவே அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். தரித்திரர்களையும் ஏழைகளையும் மறந்து நம்ம பிள்ளைகளையே நினைவில் வச்சு நம்ம சந்ததிக்கே சேர்த்து வைக்கிறோமே, இதை குறிச்சுதான் வேதம் சொல்லுது. என்ன வருவா, அது வருவா. நான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகளுக்கா, நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம பிள்ளைகளுக்காக நாம கஷ்டப்பட்டு சேர்க்கிறது பிள்ளை இல்லை, அது தேவை, சேர்க்கத்தான் வேணும், தப்பு இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகளுக்காகவே நாம நம்ம காலம் முழுவதும் சேர்த்து நம்ம பிள்ளைகளுக்கே குவிச்சு வச்சிட்டோமா இருந்தா ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் நீ என்ன பதில் சொல்ல போறாய்? உன்னிடையும் இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கும் பொழுது நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? ஓ, எனக்கு தெரியாத ஆண்டவர் சொல்ல போறீங்களோ? ஆகவே தோழா, நான் சொல்ற கொஞ்சம் கேளு. உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்க்கும் பொழுது ஏழைகள் தரித்திரரையும் கொஞ்சம் நினைச்சுக்கோள். ஐயா, பத்துல ஒன்றாவது ஏழைகளுக்கு தரித்திரரை கொடுக்கலாமே, அது உன் சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்குமே. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுமானேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் கண்டதே இல்லை என்ற. இளைஞனாக இருந்தேன், இப்ப முதிர் வயதும் ஆகிட்டேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி, சந்ததி ஜெனரேஷன் ஓ டிசெண்டன்ஸ் அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதை நான் கண்டதே இல்லை. ஆனால் பல பணக்கார பெற்றோருடைய பிள்ளைகள் சந்ததி பஞ்சத்தில் உளர்றதுக்கு காரணம் என்ன? ஏயா, நீ உன் சந்ததி கண்டு சேர்த்து குவிக்கிறியே, அது உன் பிள்ளைகள் தான் அனுபவிக்கும் என்றது உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? உன் நெஞ்சத்தை சொட்டு சொல்லு. என் பிள்ளைகளுக்காக நான் சேர்க்கிறது பாவம் இல்லை, சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஆனா நான் என் பிள்ளைகளுக்காக சேர்க்கிறது என் பிள்ளைகள் தான் அனுபவிப்பார்கள் சொல்றதுல உனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இதை குறித்து சரித்திரம் நமக்கு விளங்கப்படுத்துது. இதைகளை குறித்து நான் அதிகம் சொல்லுவானே. தேவஜனமே சிந்தி, நாம் எங்கே போகிறோம், என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? So we have to change ourselves by the word of God, before the presence of God. சீக்கிரம் பாருங்க, 30 அதிகாரம் 8-9 படிங்க.
மாயையும்
இரண்டு மனு கேட்கிறேன்,
கேளுங்க.
கேளுங்க, ஒருவர் ஜெபம் பண்றார், என்ன கேட்கிறார் ஆண்டவரிடத்தில்? ரெண்டு ரிக்வெஸ்ட் ஆண்டவரே, ரெண்டு மனு, ரெண்டு ரிக்வெஸ்ட், ரெண்டு ஜெப குறிப்பு ஆண்டவரிடத்தில். என்ன ஜெப குறிப்பு படிங்க?
ரெண்டு மனு
உம்மிடத்தில் கேட்கிறேன்,
நான் மரிக்கும் பரியந்தம் அவர்களை எனக்கு மறுக்காமல்
தாரும். மரிக்கும் பரியந்தம் மறுக்காமல் எனக்கு தாரும், சாகும் வரைக்கும். இன்றைக்கு மாத்திரமில்ல, சாகும் வரைக்கும் இந்த ரெண்டு காரியத்தையும் எனக்கு தாரும். என்னத்தை கேட்கிறாரு?
மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும்.
சரி, அதை வைங்க.
சரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக.
இது எப்படி இருக்கு பாருங்க, கரித்திரமும் வேண்டாம், ஹலோ சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் வேண்டாம். அப்பப்பா நான் உனக்கு கேட்கிறேன், உனக்கு துணிவு இருக்கா இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு? நான் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, இப்படி உன்னால ஜெபிக்க முடியுமா? என்னை சேர்த்து தான் சொல்றேன், ஐ சேலஞ்ச் எவ்ரிபடி, சிட்டிக்கு இந்த ஜெபத்தை உனக்கு செய்யறதுக்கு தைரியம் இருக்கா? பட் வி பிலீவ் இன் காட். பட் த பைபிள் சேஸ், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டாம், தரித்திரத்தையும் கொடுக்க வேண்டாம். ஏன், எதுக்காக?
நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால்,
பரிபூர்ண ஐஸ்வர்யத்தினால பரிபூர்ணம் அடைகிறதுனால்,
மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி,
யார் என்று சொல்ல, இதத்தான் நாங்க நடந்தது எஸ்டேபிள் இருக்கு. அங்கால் அடுத்தது,
தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தருளும்.
எப்படி பாருங்க, என் படியை அனுதினமும் அளந்து எனக்கு போசிங்க. அடா 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 அடா, உலக பற்றற்ற ஒரு மனுஷன் பாருங்க, உலக பற்றற்ற ஒருத்தன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம், அன்றாட படியே எனக்கு அளந்து போச்சீங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்குது, இப்படி நாம ஜெபிக்க முடியுமா? அன்றாட உணவு எனக்கு, ஏசு ஜெபிக்க கட்டுத்தருப்பேன் சொன்ன, அனுதின உணவு எங்களுக்கு தாரும், 5 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு தாரும் என்று ஜெபிக்க கட்டுத்தந்தாரோ, அது நம்முடைய ஜெபம், அது நாம செய்கிற ஜெபம். And Andhva Kattatham, I speak the truth. Try to understand. ரெண்டு மனு கேட்கிறேன், ரெண்டு ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரம் வேண்டாம், அன்றாட படி அடவரே எனக்கு, அனுதன படியே எனக்கு அளந்து போச்சு, அன்றாட உணவு நீர் போற கிருபைதான். இன்னைக்கு அநேகர் நாம் அதை மறந்துட்டோம் இல்லையோ? இலங்கையில நாம் இந்த தேசத்துக்கு வரத்துக்கு முதல் இலங்கையில நாம் இருந்த நிலைமைகளை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்கிறது நல்லது. இலங்கையில நாம் இருந்த நிலைமையை நினைத்து பார்க்கிறது நல்லது. கிணத்துல தண்ணி அள்ளி ஊத்துறது இல்ல, இங்க திறந்தா கொத்தண்டு வருது தண்ணி, அங்க கிணத்துல ஒருக்கா வாளிய போட்டுட்டு ஒரு வாளி தண்ணிய ஊத்திட்டு மற்ற வாளிய போட்டு அள்ளி ஊத்துறதுக்கான வெயில உடம்பெல்லாம் காஞ்சிடும். புரியுதோ? நம்ம நாட்டு டாய்லெட் வசதி எல்லாம் நிற்காதுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லபடி அவசியம் இல்லை. அட, இன்றைக்கோ டாய்லெட்டுக்குள்ள படுத்து நித்திர கொள்ளக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கோம். நல்லது, கத்த நமக்கு வசதி தரும்போது நாம வாழ்றதுல தப்பு இல்லை. ஆனா நாம இருந்து வந்த இல்லமைகளை மறந்துடக்கூடாது, எட்டாவது அதிகாரம், இரண்டாம் வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 8 சீக்கிரமா படி. 2 கொரிந்தியர் 8
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், கொடிய
தரித்திரமுடையவர்களாய் இருந்தும்
தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள்.
எப்படி இருக்கு பாருங்க, மக்கதோனியா சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் புகழ்றாரு, வான உயர புகழ்றார். என்ன தெரியுமோ, கொடிய தரித்திரத்திலும் மிகுந்த உதாரத்துமா கொடுத்திருக்காங்க. பாருங்க, இத கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் யோசிங்க. என்னை சேர்த்து தான் நான் சொல்றேன், இதெல்லாம் தேவனுடைய வசனம் இல்லையா? நாம இதுக்கு இணங்கித்தான் ஆகணும், இதைகளுக்கு நாம ஒப்பு கொடுத்தா. கொடிய தரித்திரம், ஐயா சாதாரண தரித்திரமில்ல, கொடிய தரித்திரமாக இருந்தாலும் உதாரணமா கர்த்தரை கொடுத்திருக்காங்க. ஐயா என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் என்னை தாக்கினாலும், என்னுடைய வாழ்வில ஏழ்மை என்னை நெருக்கினாலும், என் வாழ்வில வறுமை என்னை வாட்டினாலும், கர்த்தருக்கு கொடுக்கிற பங்கு பாகத்தில் கை வைக்க மாட்டேன். என் வறுமையிலும் என் தரித்திரத்திலும் தேவனுக்கு கொடுக்கிறதை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் மக்களுடைய சபையார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அரலாபு கரண்ட் காசு கட்டணும், வீட்டுக்கு என்ன ரெண்டு காசு கட்டணும், வேற என்ன டெலிபோன் காசு கட்டணும், டிவி என்ன காபல் காசு கட்டணும், வேற என்ன காசு, அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் அதுக்கு இதுக்கு எல்லாம் கட்டி கையில பார்த்தா பாஸ்டர் மாசத்துல முடிய என்ன பார்த்தா ஒண்ணு மிஞ்சதுல இருக்கிற காசு எனக்கும் பிள்ளைக்கு சாப்பிடதா எங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அது கர்த்தருக்கு தெரியும் பாரு. உங்களுக்கு தெரியாது, ஏன் நான் தசோபாவு போடுறதில்ல, காடிக்கு போறதில்ல, உங்களுக்கு தெரியாது, ஏண்டு பாச கத்தருக்கு தெரியும். இன்றைக்கு நீங்க இப்படி சொல்லுவீங்க, நாளைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய், வீட்டு வாடகை கட்டினேன், டெலிபோன் பில்லு கட்டினேன், டிவி பில்லு கட்டினேன், அந்த இன்சூரன்ஸ் கட்டினேன், இந்த இன்சூரன்ஸ் கட்டினேன், அந்த கார் டேக்ஸ் கட்டினேன், இந்த டேக்ஸ் கட்டினேன், ஆகவே உமக்கு கொடுக்க முடியல. கதவு திறவங்க உள்ளுக்கு போறது ஏதோ நாம கட்டி விட்டுருக்க வீடு தானே உள்ளுக்கு போறதுக்கு. கொடிய தரித்திரத்தில் உதாரணமாக கொடுத்திருக்கார்கள். தட் இஸ் ட்ரூ, அதுதான் உண்மை. கொடிய தரித்திரத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிறான் பாரு, அவன் தான் உண்மை உள்ளவன் பாரு. என் வாழ்க்கை வசதியெல்லாம் பார்த்த பிற்பாடு மிஞ்சுறதை கத்துக்கொண்ட கர்த்தர் பிச்சைக்காரனா, அவர் என்ன பிச்சைக்காரனா நமக்கு. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், குணமாக்கும், சுகமாக்கும், சமாதானம் தரும், அண்ணாவை காப்பாற்றும், அக்காவை காப்பாரு. தப்பில்ல, தப்பில்ல, எப்பையும் தாரும் 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 என்று கேட்கிறோமே, எங்க நாம கத்தருக்கு எப்ப கொடுக்க போறோம், வாங்கறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே பாக்கியம் ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. எப்பையும் பிச்சைக்காரன் போல அதை தாரு இதை தாரு, கோபிச்சு கொள்ளாதீங்க, நான் ஒண்ணு செய்யறது, எப்ப அதை தாரு இதை தாரு பண்ணி தாரும் 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 தாரு. அவர் தான் தகப்பனாச்சு தாரு ஐயா, அவன் நீ எப்ப எனக்கு கொடுக்க போறாய், கடன் எல்லாம் முடியட்டுக்கு, பேங்கில எடுத்த லோன் எல்லாம் கட்டி முடியட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் செவ்வாங்க. பட் எப்ப முடிய போகுது நீ கட்டி முடியறதுக்கு, இந்த உப்பு ஒண்ணு முடிஞ்சு அடுத்தது அடுத்தது லோன் வரும்போது அடுத்தது கட்ட போற. நோ 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 நோ, இது உண்டு மனதின் சிந்தனையுடைய வேத வசனம் கொடிய உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் உதாரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்துக்கு நீ கட்டுப்பட மாட்டியோ, இந்த வசனத்துக்கு உன்னை நீ விட்டு கொடுக்க மாட்டாயோ. இதை விட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை நான் கவனித்து பார்த்த போது ஒரு காரியம் இதுக்கெல்லாம் குறித்து பேச நேரம் நெருக்கடிக்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா, அவன் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை போய் சொல்லி ஜனங்களை ரட்சிப்பு கொடுத்து சபைகளை கட்டினா பாருங்க, அதோட ஒரு காரியம் சொல்ல தெரியுமா, சபைகள் தோறும் ஒரு 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 தர்ம பணம், பரிசுத்தமானங்களுக்கு செய்கிற ஊழியம் வேண்டு ஒரு தர்ம பணம் சபைக்கு சபை சேர்த்துட்டே இருந்திருக்கிறார். கொழுந்து சபை என்ன செஞ்சுக்க தெரியுமோ, கொடுக்கறான் கொடுக்கறான் கொடுக்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சாங்க, கொடுக்கல, ஒரு வருஷம் ஆயிட்டு. அவ சொல்ற கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சு ஒரு வருஷம் ஆயிட்டு, கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சதுக்கு ஒன்னு கொடுத்து தீருங்கப்பா, பரிசுத்தவான்கிற குறைவுல உரை உதவி செய்யுங்க, தரித்திரருக்கு உதவி செய்யுங்க, அவர் ரிமைண்ட் பண்றான் பாருங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்த அதே பவுல் தரித்திரருக்காக அவர் பரிசுத்தவான்களுக்காக ஒரு நிதியும் சேகரித்து அதையும் அவர் செய்து கொண்டே இருந்திருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாண்டு. உண்மையான உள்ளம் பாருங்க, He gave himself at the Lord. இவைகளை குறித்து யோசிக்கிறது யாரு, எங்க எல்லா இடத்துக்கும் போறதுக்கு டிக்கெட் அடிச்சு போவோம், எல்லா இடத்துக்கும் போறதுக்கு டீசல் அடிச்சு போவோம், கோவிச்சு கொள்ள கூடாது, கோவிச்சு என்ன, ஆனா சேச்சுக்கு வரணும்னு சொன்னதான் வாக்காட்டுக்கு காசு வேணும், ஆகவே சேச்சுக்கு போன சொன்னா டீசல் அடிக்கணும், காசு இல்ல, ஆகவே எங்க ஒரு வசனத்தை பார்த்து முடிப்பே, யாக்கோபு என்ன சொல்றாரு, சபைக்குள் நடக்கிற காரியத்தை சொல்றாரு பாருங்க, யாக்கோபு படிங்க, ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாரு. யாக்கோபர் ரெண்டாம் அதிகாரம் நான் முடிச்சிடுறேன். ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை படி.
என் சகோதரரே மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை
பட்சபாதத்தோடே
பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக.
அங்கார சொல்றார் படி.
ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில்
வரும்போது, நல்லா கவனிக்க, எங்க சபைக்கு வரும்பொழுது, யாரு? ஒரு தரித்திர, மற்றவன் மினுக்குள்ள வஸ்திரம் போட்ட பணக்காரன். ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு வாரான். கவனிங்க, சபைக்கு நடக்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுறார் பாருங்க. ஹலோ, நான் சொல்றதை சிந்திங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு தரித்திரனு வாரான், ஒரு மினுக்குள்ள வஸ்திரம் தரிச்ச ஆடம்பரமான ஒரு பணக்காரன் வாரான். வரும்பொழுது என்ன நடக்குது பாருங்க, படிங்க.
மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனே கண் நோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும்,
நீ வந்து முன்னுகிறும்,
தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு,
நீ பின்னுகிறு,
அல்லது இங்கே என் பாதபடியண்டையிலே உட்காரும் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான
சகோதரரே கேளுங்கள்,
தேவனி உலகத்தில் தரித்திரரை
விசுவாசத்தில் ஐசுவரியம் உள்ளவர்களாகவும்,
தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும்
தெரிந்து
கொள்ளவில்லையா?
நீங்களோ
தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள்.
வீட்டை போய் பாருங்க, பாருங்க சபையில் நடக்கிற காரியத்தை குறித்து சொல்ற பாரு. சோ, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் படிப்பு, பணம், வசதி, அறிவு, ஆற்றல் இவைகளின் அடிப்படையில் ஒருவர் ஒருவர் நீங்கள் மதிக்கிறது, நிதானிக்கிறது தேவனுக்கு முன்பாக பாவமா? எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அடிப்படையில் ஒருவர் ஒருவர் நாம ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் தரித்திரனுக்குள்ளே இருக்கிறார். பணக்காரனுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட பணக்காரனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் ஏழை தரித்திரனுக்குள்ளேயும் வாசமாக இருக்கிறார். ஆகவே அவனை நாம் அலட்சியம் பண்ணலாமோ? சபையிலே ஏற்ற தாழ்வுகள், வசதிகளின் அடிப்படையிலே, படிப்பின் அடிப்படையிலே, அந்தஸ்தின் அடிப்படையில சபையில ஏற்ற தாழ்வுகள் இருக்கவே இருக்கக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார். பிகாஸ் திஸ் இஸ் சர்ச் ஆஃப் காட். இது தேவனுடைய சபை, இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய குடும்பம், இது தேவனுடைய வீடு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே தேவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறோம், எல்லோரும் ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம், எல்லோரும் ஒரே இடத்துக்கு போக போறோம். ஆகவே ஏற்ற தாழ்வுகள் எதற்கு? ஆகவே ஏதாவது ஒரு காரியத்தின் அடிப்படையில் ஒருவர் மதிக்காமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படையில் ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்வோம். அது தேவனுக்கு பிரியமானது. முடிக்கிறேன், இப்ப கேளுங்க. இப்ப நாம கேட்கிறோம், பாஸ்டர் எல்லாம் சரி, எங்க தரித்திரம் எங்க இருக்கிறாங்க? அது உண்மைதான் ஒரு பக்கத்துல. ஆனா நான் சொல்ல வர என்னவென்றால், இங்கு தரித்திரம் இல்லாவிட்டாலும் நம் சொந்த தேசத்திலே, நம்முடைய நாட்டிலே ஏராளம் தரித்திரம் இருக்கிறார். இப்ப நான் இருக்கும்பொழுது என் கையில கொடுத்து ஒரு கோப்பி தந்திருக்கார், ஒரு போதை எழுதியிருக்கார். ஏற்பட்ட நெருக்கடியில, ஊழியத்தில் ஏற்பட்ட நெருக்கடியில ஒரு திருவீர் வச்சிருக்கிறார் ஊழியத்துக்கு. அதை கொண்டு போய் ஒருத்தருக்கு அடைய வச்சிருக்கிறார், வேற வழி இல்ல. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் காசு, இப்ப அவன் வந்து நிக்கிறான், காசத்தா அல்லது கூட திருவியில எடுக்க போறேன். இப்ப என்ன செய்யறது? ஊழியத்துக்கு கொண்டு வச்சு ஓடினாரு. இப்ப ஊழியத்துல நெருக்கடி, பணம் பட்டா கூட அது டீ எஸ்டேட், டீ புடுங்கி சாப்பிடுற ஜனங்கள், அவங்களுக்கு காசு தசோபா காணிக்கு இங்க போய் பார்த்து நாலு காரியங்களை நம்ம நாட்டில் பார்க்கறது. அங்க இருக்கிற ஏழைகளையும் தரித்திரைகளையும் விதவைகளையும் பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ள உடையும் பாரு. வசதி உள்ளவெல்லாம் போய் ஒரு தடவையாவது நம்ம நாட்டில் இருக்கிற ஏழை ஜனங்கள், தரித்திர ஜனங்களை பார்த்துட்டாவது வாங்க. அப்படி பார்க்க முடியாவிட்டால், பார்க்கக்கூடிய வசதி இல்லாவிட்டால், அங்க இருக்கிற ஏழைகள் தரித்திரருக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை நாம செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி தேவனுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு தரிசனம் நமக்கு உண்டு. இது தேவனே நமக்கு கொடுத்தது. ஆகவே நம் தேசத்தில் தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தரித்திரருக்கு உதவி செய்யப்படும். ரெண்டும் பெரலாக போகணும். இது சபையின் ரெண்டு கண்களை போட வேண்டிய சத்தியத்தின்படி சொல்றேன். தரித்திரருக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு பொருள் உதவி. ஆகவே சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். மறுபக்கத்திலே தரித்திர இருக்கிறவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவி. ஆகவேதான் அவ்வப்போது நான் அறிவிக்கிறது, அங்க அந்த விதவைகளுக்கு உதவி செய்யுங்க, கும்பிடுறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, நிலம் முழுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, தோழர் கட்டத்துக்கு செய்தவருக்கு. இப்ப தெரிவியல் அவன் கட்டு காசு தன்னிட என்ன மருத்துவ செலவுக்கு கொடுத்த 40,000 கூட கட்டி வச்சிருக்க, இன்னும் 47,000 கொடுக்கணும். இல்லாட்டா தெரியும் நான் செவ்வாய்க்கிழமை மட்டும் வெயிட் பண்ண சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். என்ன கருமையானவர்களே, சீ தட் நம்முடைய உள்ள கொஞ்சம் உருகட்டும், நம்முடைய உள்ள கொஞ்சம் உடையட்டும். நம் தேசத்தில் இருக்கிற தரித்திரர்கள், ஏழைகள், வறுமையில இருக்கிறவர்கள், குறைவில இருக்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணும். இங்கே அறிவிக்கப்படுகிற காரியங்களுக்கு எனக்கு என்ன போச்சு, நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் வாழ்கிறேன்னு சொல்லி நாம் பாலிவமாக இருந்தால் அவ எல்லாரும் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்புக் கொடுக்கமே. அந்த ஐஸ்வர்யவான் தரித்திர நினையாமல் போயிட்டானே, அவைதான் சொல்ற கேளுங்க, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று வேதம் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையோ. இரக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுமா, இரக்கம் நியாய தீர்ப்புக்கு முன்பாக மேன்மை பாராட்டுமாம், இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. ஆகவேதான் ஐஸ்வர்யமா கிடந்து தான் துண்டு குடிச்சு செத்து பண்ண பாருங்க, இப்ப கிடந்து வேதனைப்படுறான். என கருமானவர்களே, நமக்கு உண்டானவர்கள் கொஞ்சம் எடுத்து ஏழைகள் நம் தேசத்தில் இருக்க தரித்திரருக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சிப்போம். வர்ற நாட்களிலும் கத்திரி சித்தமான இப்படிப்பட்ட ஏழை ஊழியர்கள், ஏழைகள், விதவைகள், கஷ்டப்படுறவர்கள், தரித்திரருக்கு அவ்வப்போது நான் அறிவிப்பேன். முறுமுறுக்கங்கள் தயவு செய்து இதுல நீங்க பங்கு பெறாதீங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனமாவது இதுல பங்கு பெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது. இந்த காசுகள் கணக்குகளுக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக என்னோட இருக்கிற ஊழியர்களும் சரி, கணக்கா இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய காசுல உண்டை நாங்க எடுக்க மாட்டோம். கத்திர புட்டா சொல்றோம், நீங்க அனுப்புற கொடுக்கிற காசு எல்லாம் அங்கங்க ஊழியர்களுக்கு அனுப்பிவிக்கப்படுறோம். என்ன செஞ்சிருக்கிறோம் என்கின்ற அனைத்து குறிப்புகளும் உண்டு, எவருக்கு எவ்வளவு அனுப்பியிருக்கிறோம் என்ற கணக்குகளும் உண்டு. ஆகவே இந்த ஊழியம் கத்திர சித்தமான தொடர்ந்து இருக்கும். நம் தேசத்தில் இருக்கிற தரித்திரர்கள், ஏழைகள் நினைப்பாயோ, நினைப்பாயோ, செவ்வனோ, எழுமலோ.